நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் லாவண்யா.
வணக்கம் ரேணுகா.
லாவண்யா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ், தொழில்துறை சட்ட சீர்திருத்தம் சிலவற்றை கொண்டு வருவதற்கு அரசு தீர்மானித்திருக்கிறது. அது குறித்த சட்ட முன்வடிவுகளை, அதாவது என்னென்ன செய்ய தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதை அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூட அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அரசு ஏன் இப்போது ஏன் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது?
இந்த வருடம் வந்து கோவிட் காரணமாக பல வேலை இழப்புகளும் பல எக்கனாமிக் சரிவுகளும் ஏற்பட்டு கொண்டு வந்தது. அப்ப அதை முன்னிறுத்தி இப்ப அந்த வேலைகள் வந்து திருப்பி தொழிலாளர்களுக்கு எப்படி கொடுப்பது, இந்த பொருளாதார சரிவில் இருந்து எப்படி வந்து ஆஸ்திரேலியாவை மீட்பது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் வந்து இந்த ஒரு சட்ட வரைவு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020 வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து இந்த சட்ட வரைவை வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொருளாதார சரிவுகளை சீர் செய்யவும் மேலும் வேலை வாய்ப்புகளை மீண்டும் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி வந்து அரசாங்கம் எடுத்திருக்கிறது.
இந்த சட்ட முன்வடிவில் என்னென்னவெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது என்னென்னவெல்லாம் செய்வதற்கு உத்தேசித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள்?
இந்த வரைவுக்கு பேர் வந்து தி ஒர்க் பிளேஸ் ஓம்னிபஸ் ரிஃபார்ம் பில் என்று கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு கீழே வந்து 5 முக்கிய இடங்கள்ல வந்து மாற்றம் செஞ்சப்பட்டிருக்குது. 5 முக்கிய இடங்கள் என்னன்னா, முதல்ல அவார்ட் என்று சொல்லப்படுறது, அவார்ட் சிம்பிளிபிகேஷன் என்று சொல்றது, பிறகு கிரீன்ஃபீல்ட் அக்ரிமெண்ட் என்று, பிறகு கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட்ல சேஞ்சஸ், அதுக்கு பிறகு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட், அப்புறம் கம்ப்ளையன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னென்னா கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. இந்த லெஜிஸ்லேஷன் வந்து இன்னும் ஓட் பண்ணப்படையில, இது வந்து 2021 வரைக்கும் ஓட் பண்ணப்படாது. இதுல என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷுவல் ஒர்க்கர்ஸ் என்றா யாரு அப்படின்ற ஒரு டெபினிஷன் வந்து மாற்றப்பட்டிருக்குது. பல வருடமாகவே ஆஸ்திரேலியாவில் வந்து யாரு கேஷுவல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டிருந்தது, பல மாற்றங்கள் முன் கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்போ இது வந்து முதல் முறையாக கேஷுவல் ஒர்க்கர்ஸ் என்றா யாரு அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை மாற்றப்பட போகுது. அதுல என்னென்னா, இதுக்கு முன்னுக்கு கேஷுவல் ஒர்க்கர்ஸ் என்றா யாருண்டா, தொழிலாளர்கள் வந்து ஒரு வேலை இடத்துல வந்து ஒரு வேலை இருக்கும்போது அவங்களை கூப்பிட்டு தற்காலிகமாக வேலைக்கு வச்சிருப்பாங்க. எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யறாங்க, அடுத்த கிழமை எவ்வளவு மணித்தியாலங்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்பயும் வேலைக்கு வரலாம், பிறகு வேலை இல்லாட்டி அவங்க சொல்ல அந்த நோட்டீஸ் கொடுக்காமயே வேலையை விட்டு நிக்கலாம். ஆனா இந்த சட்டத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா, கேஷுவல் ஒர்க்கர்ஸ் என்றா ஒரு தொழிலாளி வந்து எவ்வளவு காலம் இல்ல எவ்வளவு மாதம் இல்ல எவ்வளவு நேரம் வேலை செய்வார் அப்படின்ற ஒரு உறுதி இல்லாம அவங்கள வேலைக்கு சேர்க்கப்படுறது அப்படின்ட்டு மாற்றப்பட்டிருக்குது. அதுல வந்து என்னென்ன மாற்றம் வரும்டா, ஒரு பிசினஸ்ல நீங்க வந்து 12 மாசம் தொடர்ந்து வேலை செஞ்சிருந்தாலோ, அல்லது 6 மாசம் இப்ப கன்சிஸ்டண்டா ஒரே மணித்தியாலங்கள்ல நீங்க வேலை செஞ்சிருந்தாலோ, 1 வருஷம் கழிச்சு 12 மாதம் கழித்து நீங்க வந்து பெர்மனண்டா ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. 12 மாதம் கழித்து உங்களோட முதலாளி வந்து உங்கள்ட்ட பெர்மனண்டா மாற போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உங்கள்ட சம்மதத்தின் அடிப்படையில நீங்க சம்மதம்னு சொல்லும் போது முதலாளி வந்து உங்களை பெர்மனண்டா மாத்த வாய்ப்பு இருக்குது. இப்ப பெர்மனண்டா மாறுறது வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு ஆசையானதா இருக்கும், பெர்மனண்டா நாங்க வேலை செய்யணும்ன்றது எல்லாருக்கும் தேவைப்பட்ட உண்டு. ஆனா இதுல என்னென்ன பிரச்சனைகள் உள்ள வரும் அப்படின்னா, 12 மாசம் பிறகு உங்களோட முதலாளி வந்து உங்களை வந்து நான் பெர்மனண்டா மாத்த தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு சரியான காரணம் முதலாளி சொன்னாரண்டா, நீங்க வந்து திரும்பவும் கேஷுவலாகவே இருக்கணும். பிறகு நீங்க அதை எதிர்த்து எந்த ஒரு இடத்துலயுமே கேள்வி கேட்க முடியாது. பிறகு சில மாதங்களுக்கு முன்பு வந்து கேஷுவல் தொழிலாளர்களுக்கு வந்து சில நாட்கள் சிக் லீவ்கள் பே பண்ணப்பட வேண்டும் என்றால் அவங்க தொடர்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இப்ப இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் மிஸ்டர் கிறிஸ்டின் போர்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து டபுளா பே பண்ணப்படுறாங்க கேஷுவல் ஒர்க்கர்ஸுக்கு. அவங்களுக்கு வந்து லீவுகளும் பே பண்றாங்க, பிளஸ் அவங்களுக்கு கேஷுவல் லீவ் லோடிங்கும் பே பண்ணப்படுது. அதால அவங்க வந்து டபுளா பே பண்ணப்படுறாங்க. அதை வந்து நாங்க இப்ப டபுள் டிப்பிங் என்று சொல்றாங்க, அதை வந்து நாங்க குறைக்கிறதுக்காக தான் நாங்க இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
இதற்கு தொழிற்சங்கங்களின் கருத்துக்கள் எவ்வாறாக இருக்கின்றன? அவர்கள் தான் இது தொடர்பில் குரல் கொடுப்பவர்கள், என்ன மாதிரியான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள்?
இந்த சட்ட வரைவுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சட்ட வரைவு என்பது இப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்கும் கேஷுவல் தொழிலாளர்களுக்கும் அவங்க வேலை செய்ய தொடங்கிய நாள்ல இருந்து அது அப்ளை பண்ணப்படும். யூனியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாற்றங்கள் வந்து ஒரு சரியான மாற்றமாக தெரியல, இது வந்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை மேலும் ஒரு பறிக்கிற ஒரு மாற்றமாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு யூனியன்ஸ் சொல்றாங்க. மேலும் இது வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு ஆக கொடுக்கப்பட்டிருந்த அந்த பெய்ட் லீவ்கள் திரும்ப பெறுது, பிறகு அந்த கேஷுவல் லோடிங்கை பாதிக்குது, பிறகு ஒரு முதலாளி வந்து நீங்க பெர்மனண்டா மாற்ற வேணாம் அப்படின்றதுக்கு ஒரு சரியான காரணம் சொன்னாங்கன்னா அந்த தொழிலாளி வந்து கேஷுவலாகவே இருக்கவும் ஒரு வாய்ப்பா வந்துடும். பிறகு அதை எதிர்த்து வந்து தொழிலாளர்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்து மிகவும் குறைவா இருக்க போகிறது அப்படின்ட்டு யூனியன் சொல்றாங்க.
சரி லாவண்யா, நீங்கள் குறிப்பாக கேஷுவல் பணியாளர்கள் அவர்களை இந்த சட்ட திருத்தம் எப்படி பாதிக்கும் என்று குறிப்பிட்டீர்கள். அதை விட இன்னும் சில மாற்றங்கள் அதில் இருப்பதாக சொன்னீர்கள் இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
கண்டிப்பாக, இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கும் ஓம்னிபஸ் பில் இதில் வந்து ஒரு பாகம் மட்டும்தான் இந்த கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் ரிஃபார்ம் என்று சொல்றது. இன்னும் மிச்சம் 4 ரிஃபார்ம்கள் இதுல இருக்குது. ஒன்று வந்து இபிஏவில் வந்து மாற்றம். இபிஏ என்று சொல்லப்படுறது வந்து என்டர்பிரைஸ் பார்கெனிங் அக்ரிமெண்ட் என்று சொல்றது. முதலாளிகளும் தொழிலாளர்களும் தொழிற்சங்கத்தோட உதவியோட இப்ப அவார்ட்ஸ்ல இருக்கிற உரிமைகளை விட அதிகமாக சலுகைகளும் உரிமைகளும் பெறுவதற்காக ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுற ஒரு ஒப்பந்தம் தான் இபிஏ என்று சொல்லப்படுறது. அந்த இபிஏல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு இபிஏ வந்து ஒரு வேலையிடத்துல வரும்போது அதை வந்து அவங்க ஃபேவர்க்கு சப்மிட் பண்ணணும். ஃபேவர்க் வந்து பூட் என்று ஒரு ஒரு டெஸ்ட் வந்து செய்வாங்க. பூட் என்று சொன்னா பெட்டர் ஆஃப் ஓவரால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவார்ட்ல இருக்கிற சலுகைகள், அவார்ட்ல இருக்கிற உரிமைகளை விட இந்த ஓபிஏல அதிகமான உரிமைகளும் அதிகமான சலுகைகளும் இருக்கணும் அப்படின்றத ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து யூனியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்ப 2 வருஷத்துக்கு அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லும் போது தொழிலாளர்களுடைய உரிமைகள் ஒரு வேலையிடத்துல இபிஏ வரும்போது அந்த அவார்டை விட அதிகமா இருக்கணும் அப்படின்ற அந்த டெஸ்ட் பண்ணப்படாட்டி அந்த உரிமைகள் வந்து மிக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யூனியன் சொல்றாங்க. பிறகு இது வந்து 2.3 மில்லியன் கேஷுவல் தொழிலாளர்களை வந்து பாதிக்கும். முக்கியமாக பாத்தீங்கன்னா கிளீனிங் வேலை செய்யறவங்க, ஏஜ் கேர்ல வேலை செய்யறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டைல் அப்படியான வேலைகள் செய்யறவங்களை வந்து இது அதிகம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஏனென்றா இந்த துறைகள்ல வந்து அதிகமான கேஷுவல்ஸ் வேலைகள் வந்து தேவைப்படுறது. இந்த மாற்றம் வந்து எதற்காக கேஷுவல் தொழிலாளர்கள் தேவை அப்படின்ற ஒரு அடிப்படை காரணத்தையே மாற்றதால இந்த மாதிரியான தொழில்துறைகள்ல வேலை செய்யற கேஷுவல் தொழிலாளர்கள் அதிகமாகவே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் முதலாளிகள் வந்து தாங்க ஒரு வேலையிடத்துல வந்து பெர்மனன்ட் பார்ட் டைமா வேலை செய்யற ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து முதலாளிகள் வந்து கூடுதல் அவர்ஸ் கொடுக்கலாம். ஆனா அந்த கூடுதல் அவர்ஸுக்கு முந்தி பே பண்ணப்பட்ட ஓவர் டைம்கள் பே பண்ணப்படாது. இப்ப ஒரு பெர்மனன்ட் பார்ட் டைம் நீங்க 20 hours வீக்குக்கு வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷனல் ஒரு 5 hours உங்களோட முதலாளி கொடுத்தாங்கன்னா அந்த அடிஷனல் 5 hoursக்கான ஓவர் டைம் பே வந்து பே பண்ணப்படாது. நார்மல் அவர்ஸ், நார்மல் ரேட் தான் பே பண்ணப்படும். அந்த பெர்மனன்ட் பார்ட் டைமுக்கான ஓவர் டைம் ரேட் வந்து மிகவும் கட் பண்ணப்பட்டிருக்குது. பிறகு வந்து இந்த அவார்ட் சிம்பிளிஃபிகேஷன் என்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு தொழிலாளி வந்து 1 மணி நேரம் அவங்க வேலை செய்யும் போது 1 மணி நேர ஊதியத்தை வந்து அதிகப்படுத்தி அவங்களுடைய பெனால்டி ரேட்ஸ் பப்ளிக் ஹாலிடேல நார்மலா பல துறைகள்ல வந்து டபுள் பே இல்ல ட்ரிபிள் பே பண்ணப்படும். ஆனா அதை கட் பண்ணி நார்மல் பே பப்ளிக் ஹாலிடேலையும் கொடுத்து அவங்களுடைய 1 மணி நேர ஊதியத்தை மட்டும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சட்டவரைவு கொண்டு வரப்பட்டிருக்குது. இதை தவிர்த்து கம்ப்ளைன்ஸ் அண்ட் என்போர்ஸ்மெண்ட் என்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுல எப்படின்னா, இப்ப ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளிக்கு அவங்களுடைய ஊதியத்தை வந்து திருடப்படாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன அவங்க பின்பற்றணும் அப்படின்ற ஒரு ஒரு வரைவும் இதுல சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதை தவிர்த்து கிரீன்ஃபீல்ட் அக்ரிமெண்ட் என்றும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க வேலை வாய்ப்புகளை கூட்டுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மட்டுமே. இப்படி 5 மாற்றங்கள் இந்த ஓம்னிபஸ் ரிஃபார்ம் பில்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க.
எந்த ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போதும் சில நன்மைகள் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும். ஆகவே இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட முன் வடிவில் அவர்கள் என்னென்ன நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதில்?
சட்டவரைவுகள்ல என்னென்ன நன்மைகள் என்று அரசாங்கத்தின் பக்கம் சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து தொழிலாள கேஷுவலா தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்க தொழிலாளர்கள் வந்து ஒரு நிரந்தர வேலைக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இப்ப இந்த கம்ப்ளைன்ஸ் அண்ட் என்போர்ஸ்மெண்ட் அதுல வந்து தொழிலாளர்கள் வந்து ஊதிய திருட்டிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு முதலாளிகள் வந்து என்னென்ன கடைபிடிக்க வேணும் அப்படின்றதுகளையும் முதலாளிகளுக்கு வழங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னும் சில நன்மைகள் தொழிலாளர்களுக்கு அமையும் அப்படின்றும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இது வந்து கிறிஸ்டியன் போர்ட்டர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து யூனியன்ஸ் வந்து இதுக்கு முற்றிலும் சாதகமாகவும் இருக்க போவதில்லை, பிசினஸ்களும் இது முற்றிலும் சாதகமாகவும் இருக்க போவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து எப்படி வந்து முடியும் அப்படின்றது இந்த ஃபுல்லா இந்த வரைவு வந்து வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் இதுக்கான நெகோசியேஷன்ஸ் இன்னும் போய்கொண்டுதான் இருக்கிறது.
சரி லாவண்யா, நிறைவாக ஒரு கேள்வி. இப்ப அரசு கொண்டு வர முற்படுகின்ற இந்த சட்ட சீர்திருத்தம் தொடர்பில் ஏதேனும் வேண்டுகோள்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருந்தால் அல்லது முறைப்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தால் யாரை தொடர்பு கொள்வது, எப்படி அதை செய்வது என்று சொல்லுங்கள்.
இந்த வரைவை பற்றி விரிவான விளக்கம் தேவை அப்படின்னா, ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து போன கிழமை ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து மீடியா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த இதை பற்றின தெளிவான விளக்கங்களும் இருக்கிறது. பிறகு ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து விரைவில் ஒரு பெட்டிஷனும் இது சம்பந்தமாக தொடங்க உள்ளார்கள். மேலும் உங்களுக்கு இதை பற்றி அதிகம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்க www.actu.org.au என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா அதுல வந்து அவங்களோட தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட மொழிகள்ல பேசணும் அப்படின்னா நீங்க மைக்ரன்ட் ஒர்க்கர் சென்டரையும் தொடர்பு கொள்ளலாம். www.migrantworkers.org.au அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போய் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அல்லது 96593516 அப்படின்ற அந்த இலக்கத்துக்கும் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம்.
மிக்க நன்றி லாவண்யா. தொழில்துறை சட்ட சீர்திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட இருக்கின்றது, இதில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்று விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.